வாகனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு வாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்கனி.
மாவட்ட வேலை செல்வதை ஐயா அவர்கள் சாலை அடிப்போம்.
இந்த நிகழ்ச்சியின் தலைவர் முன்னாள் நூலக அலுவலர் நடராஜன் அவர்களே, இந்நாள் மாவட்ட நூலகர் அவர்களே, தஞ்சையிலே மைய நூலகத்தை தொடங்கிய காலத்திலிருந்து அதனோடு தொடர்பு கொண்டிருக்கிற எல்லோருக்கும் மிக நெருக்கமாக இருக்கிற பெரியவர் அருணாச்சலம் அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, 1921 ஆண்டு நியூயார்க் நகரத்தில் கம்யூனிட்டி சர்ச் என்கிற ஒரு தேவாலயத்தில், அதுக்கு முன்னால் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும், கிறிஸ்தவ மதத்தில் ரோமன் கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள், கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள், ரஷ்யாவில் இருக்கிற கிறிஸ்தவத்துக்கு பேர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு போப்பாண்டவர் தலைவர். அந்த அதிகாரத்தை எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் போர் தொடங்கிய பின்னால் அவர்களுக்கு புராட்டஸ்டன்ட் என்று பெயர் வந்தது. அந்த புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் பல்வேறு பிரிவுகளாக இன்று வரையிலே கிடைத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இப்படியெல்லாம் பல பேர் இருப்பார். அப்படி ஒரு பிரிவு கம்யூனிட்டி சர்ச் என்று நியூயார்க் நகரத்திலே இருந்தது. அதனுடைய பாதிரியாராக இருந்தவர் ஜான் ஹேன்ஸ் ஹோம்ஸ். 1921 ஆண்டு அக்டோபர் திங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த தேவாலயத்திலே பாதிரியார் சொற்பொழிவு நிகழ்த்தினார். இன்றைக்கு கூட எல்லா தேவாலயங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை போனால் அங்கே இருக்கிற பாஸ்டர் செர்மன் கொடுப்பார், சொற்பொழிவு நடக்கும், அதில் பல்வேறு விஷயங்களை பேசுவார்கள். அன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் லிவிங் மேன் நவ் என்று தலைப்பை எடுத்துக்கொண்டார். அன்றைக்கு லெனின் உயிரோடு இருந்தார், ரொமான் ரோலந்து இருந்தார், ஹோம்ஸ் அதுவரை சந்தித்திராத காந்தி இருந்தார், பல பேர் இருந்தார்கள். பலரை பற்றியும் பேசி இறுதியாக மூவரிடம் வந்தார். ஒன்று லெனின், இன்னொன்று ரொமான் ரோலந்த், பிரெஞ்சு ஞானி ரொமான் ரோலந்த், மூன்றாவது காந்தி. இந்த மூவரை பற்றி கொண்டு மூவருக்கு சுருக்கி சொன்னார், When I think of Lenin, I think of Napoleon. When I think of Roman Roland, I think of Tolstoy. When I think of Gandhi, I think of Jesus Christ. He speaks his word, he lives his life, he strives and struggles, and someday he may nobly die for his kingdom on earth. என்று சொன்னார். 21வது ஆண்டிலே அக்டோபர் மாதத்தில் பேசுகிறார். லெனினை நினைக்கிற பொழுது எனக்கு நெப்போலியன் நினைவுக்கு வருகிறார். ஏனென்றால் அதிகாரத்திலே ரஷ்யாவினுடைய தலைவராக அவர் இருக்கிறார், ரஷ்ய பேரரசு அவர் கையில் இருக்கிறது. லெனினை நினைக்கிற பொழுது நெப்போலியனை நினைக்கிறேன், டால்ஸ்டாய் ரொமான் ரோலந்தை நினைக்கிற பொழுது டால்ஸ்டாயை நினைக்கிறேன், டால்ஸ்டாய் என்கிற ஒரு ஞானி. ஆனால் காந்தியை நினைக்கிற பொழுது நான் கிறிஸ்து இயேசுவை நினைக்கிறேன், அவருடைய வாழ்க்கையை வாழ்கிறார், அவருடைய வார்த்தையை பேசுகிறார், அவரைப் போலவே முயல்கிறார், வருந்துகிறார். ஒரு நாள் இறைவனின் சாம்ராஜ்யத்துக்காக பெருமையோடு சாவார். அப்படின்னு சொன்னேன். 47 மிக பெருமை வாய்ந்த சாவு வந்ததே மகாத்மாவுக்கு, அதை 21 சொன்னார். இயேசுநாதர் சிலுவையிலே இறந்தது போல் மகாத்மாவும் ஒரு நாள் இறைவனுடைய சாம்ராஜ்யத்துக்காக இறப்பார் என்று சொன்னார். அந்த ஜான் ஹேன்ஸ் ஹோம்ஸ் அதற்கு பின்னால் காந்தியோடு தொடர்பு கொண்டார். அமெரிக்காவில் காந்தியினுடைய தூதுவராக செயல்பட்டார். பல பேர் அமெரிக்காவுக்கு வர சொல்லி காந்தியை அழைத்தார்கள். அவர் அமெரிக்காவுக்கு கடைசி வர போகலை. ஏன் போகவில்லை என்றால், இவரை கேட்டார் வரலாமா என்று. நீங்கள் வர வேண்டாம், உங்களுடைய அருமையை உணர்ந்து பெருமை தெரிந்து உங்களை வரவேற்கிற பக்குவத்திற்கு அமெரிக்கா இன்னும் வரவில்லை, நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார். காந்தியினுடைய தூதுவராக அவர் இருந்தார். காந்தி இறக்கிற பொழுது ஒரு நாள் முழுதும் அந்த செய்தியை கேட்டு அவர் அறையை விட்டு வெளியே வராமல் அழுது கொண்டே இருந்தார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் காந்தியை பார்த்தவுடன், அவரை பார்க்கிற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறேன், அவர் வாழ்க்கையை வாழ்கிறார், அவர் வார்த்தையை பேசுகிறார், அவரை போலவே நோற்கிறார் என்று சொன்னாரே, அது எப்படி? அதுதான் மகாத்மா காந்தி நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி. அதுதான் மகாத்மா காந்தி மனித குலத்திற்கு கொடுத்திருக்கிற செய்தி. ஒரு நூல் இருக்கிறது, மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு என்று 3 ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவருடன் நண்பராக பழகிய போலக், ஒரேஸ் அலெக்சாண்டர், 3வது பகுதி பெத்தி கிளாரன்ஸ். கேபினட் மிஷனில் வந்தவர் பிரிட்டிஷ் மந்திரி பெத்தி கிளாரன்ஸ் கடைசி பகுதியை எழுதியிருக்கிறார். அந்த கடைசி பகுதி எழுதி முடிக்கிற நேரத்தில், அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லணும், மகாத்மா காந்தி அவர்கள் இறைவனுடைய குரல் தன்னுடைய மனசாட்சியாக ஒலிக்கிறது என்று நம்பினார். அதை சாக்ரட்டிஸோட வாழ்க்கையில் த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் என்று சொல்லுவார்கள். பைபிளில் கூட இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், அந்தராத்மாவிலிருந்து கேட்கிற ஒலி. அதிலே இறைவனுடைய குரலை தான் கேட்பதாக காந்தி நம்பினார். அவருக்கு அந்த மனச்சான்றுபடி இப்படி செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டால், எப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறதோ அதில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் அப்படியே செய்வார். 21 உண்ணாவிரதம் என்று சொன்னால் அது என்ன கணக்கு? 21 உண்ணாவிரதம் என்றால் காந்தி சொன்னார், என்னுடைய மனச்சான்றில் 21 இப்படித்தான் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். உண்ணாவிரதத்தின் பொழுது தண்ணீர் சாப்பிடலாம், எலுமிச்சை சாறு சாப்பிடலாம், இதெல்லாம் எனக்கு வருகிறது, நான் அப்படியே செய்கிறேன், அதை நான் கேள்வி கேட்பதில்லை. ஐ சிம்பிளி ஒபே த வாய்ஸ் ஆஃப் காட். கடவுள் தன்னுடைய தனக்கு உத்தரவு கொடுக்கிற உத்தரவாக அவர் நம்பினார். இதை பெத்தி கிளாரன்ஸ் சொல்லி, நாம் எப்படி முடிவு செய்வோம்? ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அந்த செயலிலே விளைவுகள் என்ன வரும், லாப நட்டம் என்ன என்று பார்த்து ஒரு செயலை முடிவு செய்வோம். ஆனால் மகாத்மா காந்தி இன்னதுதான் செய்ய வேண்டும் என்று கடவுள் சொல்லிவிட்டால், கடவுளின் ஆணையை மீறாமல் செய்து வருகிற விளைவுகளை ஏற்றுக்கொள்வார். இது கீதை சொல்லுகிற வழி. அதை பாரதியார் மொழிபெயர்ப்பில் சொல்லணும், தமிழில், செய்க தொழிலை அதில் எய்திடும் விளைவினில் எண்ணம் வைக்காது. தொழில் செய்வது உன்னுடைய கடமை, உனக்கு விதிக்கப்பட்ட தொழிலை செய், விளைவு என்னை சார்ந்தன என்று கண்ணன் சொன்னான். விளைவு இறைவன் கையிலே, செய்வது மட்டும்தான் என்னுடைய வேலை என்ற இந்த கீதை கருத்தை கெட்டியாக பிடித்து கொண்டவர் காந்தி. அதனால் கடவுள் விட்ட வழியிலே நான் நடக்கிறேன், விளைவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். நாம் இதற்கு மாறாக, என்ன விளைவு ஏற்படும் என்று பார்த்துத்தானே முடிவு செய்ய வேண்டும். இப்படி சந்தேகம் வருவதை பார்த்து பெத்தி கிளாரன்ஸ் எழுதுகிறார், ஐயா நீங்கள் கடவுள் மனிதர், யூ ஆர் காட்மேன், உங்கள் உள்ளத்திலே கடவுள் பேசுகிறார், எங்களைப் போன்ற சராசரி மனிதர்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் இதை விளைவுகளை பார்த்துத்தானே செயல்களை முடிவு செய்ய முடியும் என்று கேள்வி கேட்டு திரும்பி பார்த்தால் அங்கே த மாஸ்டர் இஸ் நாட் தேர், வி சீ ஒன்லி த ஃபியூனரல் பயர். நம்முடைய ஆசான் அங்கே இல்லை, அங்கே சிதை தான் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் எழுதியிருக்கிற வார்த்தை, ஃப்ரம் தட் ஃபியூனரல் பயர் கம்ஸ் அ மெசேஜ் விச் கேம் 2000 இயர்ஸ் அகோ ஃப்ரம் த கிராஸ் என்று ஒரு கிறிஸ்தவ எழுதியிருக்கார். அந்த சிதையிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிலுவையிலிருந்து கிடைத்த செய்தி என்று கிறிஸ்தவரான பெத்திக் லாரன்ஸ் எழுது. ராபர்ட் பெர்னேஸ் என்கிற ஒரு அமெரிக்க நிருபர் காந்தியின் ஒப்பந்தம் ஏற்படுகிற காலத்தில் இந்தியாவுக்கு வந்து காந்தியை பேட்டி கண்டார், பார்த்தார், எழுதினார். அவர் சொன்னார், காந்தியை பார்க்கிற பொழுது தேர் ஆர் சம்திங் கிரைஸ்ட் லைக் இன் ஹிம் என்று சொன்னார். ஸ்டான்லி ஜோன்ஸ் என்கிற ஒருவர் சொன்னார், ஒரு பெரிய வேடிக்கை என்ன என்றால் கிறிஸ்துவை போலவே வாழ்கிற ஒருவர் கிறிஸ்தவர் இல்லை. த மேன் ஹூ லிவ்ஸ் மோஸ்ட் கிரைஸ்ட் லைக் இஸ் எ நான் கிறிஸ்டியன். இன்னொரு எஸ்கே ஜார்ஜ் என்கிற ஒரு சிறிய கிறிஸ்தவர், சிறிய கிறிஸ்தவ மதங்கிறது கேரளாவில் இருக்கிறது, அவர் தாமஸோடவே கூட வந்ததாக, அவர் வந்து கிறிஸ்தவத்தை முதல் முதலிலே இந்தியாவில் அங்கு தான் உண்டாக்கினார் என்று ஒரு நம்பிக்கை இருப்பதிலே மிக பழமையான கிறிஸ்தவ பிரிவு எதுன்னு கேட்டால் கேரளத்தில் இருக்கிற சிறிய கிறிஸ்தவர்கள். அந்த மரபிலே வந்த ஒரு பேராசிரியர் எஸ்கே ஜார்ஜ், குரியன் ஜார்ஜ், அவர் ஒரு புத்தகம் எழுதினார், காந்திஜிஸ் சேலஞ்ச் டு கிறிஸ்டியானிட்டி. எழுதினவர் கிறிஸ்தவர், மகாத்மா காந்தி கிறிஸ்தவத்துக்கு விடும் சவால். அந்த புத்தகத்தில் டெடிக்கேஷன் எழுதுகிறார், டு மகாத்மா ஹூ மேட் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டீச்சிங்ஸ் ரியல் டு மீ. இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் எனக்கு மெய்யென காட்டிய மகாத்மாவுக்கு சமர்ப்பணம் என்று எழுதினார். எழுதுகிறவர் கிறிஸ்தவர், அவருக்கு கிறிஸ்துவை புரிய வைத்தவர் மகாத்மா என்று எழுதினார். அந்த புத்தகத்தில் என்ன சொன்னார் என்றால், சொல்கிறார் என்றால், நம்முடைய பாதிரிமார்கள் எல்லாம் இயேசுவினுடைய மலைப்பிரசங்கம் சாதாரண சராசரி மனிதனுக்காக உள்ளது அல்ல, அதை பின்பற்ற முடியாது. இயேசுநாதர் பின்பற்றலாம், ஒரு கணத்தில் எடுத்தால் மறுகணத்தை காட்டலாம், தன்னுடைய சட்டையை கேட்டால் மேலங்கியை கொடுக்கலாம், என்னுடன் ஒரு மைல் வா என்றால் ரெண்டு மைல் போகலாம். இதெல்லாம் இயேசுவால் செய்ய முடியும், ஏனென்றால் அவர் ஈசகுமாரன், சராசரி மனிதனால் முடியாது என்று நம்முடைய பாதிரிமார்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். இதோ ஒரு மனிதர் வாழ்கிறார், இயேசுவினுடைய மலைப்பொழிவு என்பது மனித வாழ்க்கையில் பின்பற்றத்தக்கது, பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்டது என்று வாழ்ந்து காட்டுகிறார் என்று சொன்னார். அதுதான் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மகாத்மா விடுகிற சவால், வாழ்ந்து காட்டுகிறார் என்று சொன்னார். இப்படி இந்து சனாதன இந்துவாக தன்னை கூறிக்கொண்டது மட்டுமல்ல, சனாதன இந்துவாகவே வாழ்வதாக சொல்லி நம்பி இருந்த மகாத்மாவை கிறிஸ்தவர்கள் பாராட்டுகிறார்கள். அவர் இறைவனுடைய சாம்ராஜ்யம் இந்த நாட்டில் உலகத்தில் வருவதற்காக அவர் சாவார் என்று 21 ஒரு பாதிரியார் சொல்லுகிறார். ஏன் அப்படி? ஏனென்றால் மனித குலத்தை உயிர்ப்பதற்காக வந்தவர் மகாத்மா காந்தி. அவரை ஒரு சராசரி அரசியல்வாதியாக, அரசியல்வாதி என்றால் குறைவாக சொல்லலை, நான் அரசியலை ரொம்ப கௌரவமாக நினைக்கிறவன், அரசியல்வாதி என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமையாக கருதுகிறவன். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற பதவி போட்டிகளுக்கும் பணத்துக்காகவும் அலைகிற சராசரி அரசியல்வாதி என்ற அந்த கணக்கிலேயே காந்தியை பார்ப்பதை முதலிட நிறுத்த வேண்டும். காந்தி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது என்பது அவருடைய மகத்தான உன்னதமான வாழ்க்கையின் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அவர் மனித குலத்தை வழிநடத்துவதற்காக 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிற மகானாக மகாத்மா காந்தி வந்தார். அவர் தன்னை ஒரு அவதாரம் என்று சொல்லவில்லை, அவதாரம் என்று அவர் கிளைம் பண்ணவும் இல்லை. அவர் திரும்ப திரும்ப சொன்னார், ஐ எம் நோ சூப்பர் மேன், ஐ டோன்ட் ஹேவ் சூப்பர் ஹியூமன் பவர்ஸ், ஐ வாண்ட் நன். நான் அமானுஷ்ய மனிதன் அல்ல, அமானுஷ்ய சக்திகள் என்னிடம் இல்லை, அவை தேவையும் இல்லை, நான் சராசரி மனிதன் என்று திரும்ப திரும்ப சொன்னார். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் எப்படி கிறிஸ்துவை போல் வாழ முடியாது, அவர் ஈசகுமாரன் என்று தப்பித்துக் கொள்கிறார்களோ அதை போல அவர் மகாத்மா அப்படி வாழலாம், நான் வாழ முடியாது என்று எவனும் தப்பித்துக் கொள்ளக்கூடாது. நான் உன்னை போல் சராசரி மனிதன், உன்னை போலவே பிறந்தேன், உன்னுடைய தவறுகளோடும் உன்னுடைய எண்ணங்களோடும் ஆசாபாசங்களோடும் நான் வளர்ந்தேன், நானே முயன்று முயன்று என்னுடைய நிலையை நான் எய்திருக்கிறேன் என்று காந்தி சொன்னார். அவரிடம் போய் கேட்கிற பொழுதெல்லாம் மகாத்மா சொன்னார், நீங்கள் மக்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன, என் வாழ்க்கையே நான் தரும் செய்தி, மை லைஃப் இஸ் மை மெசேஜ், என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், அதை படித்து உன்னால் என்ன தெரிந்து கொள்ள முடியுமோ அதை தெரிந்து கொள். அதனால் அவருடைய சுயசரிதையை மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், தமிழில் அதை சத்திய சோதனைன்னு மொழிபெயர்த்திருக்கிறோம், ஆங்கிலத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட, அவர் குஜராத்தில் எழுதினார், அதை மொழிபெயர்த்தவர் மகாதேவ் தேசாய் வர, அந்த மொழிபெயர்ப்பை அவர் ஆமோதித்தார். அவர் ஏற்றுக்கொண்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்துன்னா சத்திய சோதனையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். நீங்கள் தப்பாக சத்தியத்தை சோதனை பண்ணார்னு வாங்கிடக்கூடாது. சத்தியத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை சோதித்து கொண்டவர், தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சத்தியத்தோடு ஒத்துப்போகிறதா இல்லையா, விலகுகிறனா என்று சத்தியத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை சோதித்து கொண்டதாக நீங்கள் அர்த்தம். மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்னா எக்ஸ்பெரிமெண்டிங் இஸ் லைஃப் வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரூத் என்று அதுக்கு பொருள் வாங்கி கொள்ளவர். அப்படி அவர் வெளிப்படையாக சொன்னார். அப்படி வாழ சராசரி மனிதனாக பிறந்த காந்தி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவபூர்வமாக சிந்தித்து சிந்தித்து, காந்தியினுடைய எழுத்துக்கள் என்று இன்றைக்கு இருக்கிற அரசு அரசாங்க பதிப்பின் மூலமாக பப்ளிகேஷன் டிவிஷன் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிற நூல்கள் 100 தொகுதிகள், 100 நம்ம லைப்ரரியில் இருக்கான்னு எனக்கு தெரில, ஏன்னா முதல்ல எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தோம், அதனால் தயவுசெய்து நம்ம லைப்ரரியில் 100 தொகுதியையும் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும். முதல்ல வெளிவருகிற பொழுதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து அது குறைவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில் அவருடைய 100 தொகுதிகளையும் வாங்கி வைக்க வேண்டும். ஏன்னா வந்து பார்க்குறவன் தெரிந்து கொள்ளணும், 100 தொகுதிகள் என்பது உலகத்திலே ஒரு சாதனை. 100 தொகுதிகள் அவர் பேசியது, எழுதியது, கடிதங்கள் எல்லாம் அவர் படித்தது மிக மிக குறைவு. ஒரு நிருபத்தை வின்சென்ட் சீன் நினைக்கிறேன், அந்த நிருபத்தை சொல்கிறார் மகாத்மா காந்தி, யூல் பி சர்ப்ரைஸ் டு நோ ஹவு லிட்டில் ஐ ஹவ் ரெட் இன் தட், நான் எவ்வளவு குறைவாக படித்திருக்கிறேன்னு நினச்சா உங்கள் அசந்து போடுவீங்கன்னு. அவர் படித்தது மிக மிக குறைவு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கிற நூல்கள் 60,000 பக்கங்கள் பிரிண்டட் பேஜஸ் ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார், அவர் படித்தது இதை போல் 10 பங்கு. ராஜாஜி படித்தது அதிகம், நேரு படித்தது அதிகம், ஆனால் காந்தி படித்தது மிக மிக குறைவு, அவர் பேசியதும் எழுதியதும் அதிகம். ஏனென்றால் காந்தி முழுக்க முழுக்க ஒரு ஒரிஜினல் திங்கர், அசல் சிந்தனையாளர், மூல சிந்தனையாளர். அவர் சிந்தித்து அனுபவித்துத்தான் சொன்னாரே தவிர வெறும் படித்ததை திருப்பி சொல்லுகிற வேலை காந்தியிடம் கிடையாது. 100 புத்தகங்களில் அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும், அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்களும் பேச்சுக்களும், இதில் வராது எவ்வளவோ இருக்கலாம். மிகப்பெரிய வாழ்க்கை 78 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அந்த வாழ்க்கை முழங்கிக் கொண்டே இருந்தது. காண்டேகர் ஒரு முறை ஏதோ ஒரு புத்தகத்தில் அந்த காலத்தில் நான் படித்தது, ஒரு உண்மையான வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு கணமும் அது முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு கணமும் முழங்கிக் கொண்டிருந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி. அவர் என்ன நமக்கு செய்து கொடுத்தார், பாரதியார் சொன்னார், எல்லோரும் அமர நிலை எய்துகின்ற நன்னெறியை இந்தியா உலகுக்கு அளிக்கும், ஆம் இந்தியா உலகுக்கு அளிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று உரத்த குரலிலே பாடினார். பாரதியார் பாடின கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன், அவருக்கு கடற்கரையிலே இங்கே பாடினார். இந்தியா உலகுக்கு கொடுத்த நன்னெறி என்ன, இந்தியா இன்றைக்கும் உலகத்துக்கு வழங்கி கொண்டிருப்பது என்ன? யோசித்து பார்த்தால் நீங்கள் எதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்களோ அந்த பெருமைகளெல்லாம் நீங்கள் கடன் வாங்கியவை. உங்களுடைய விஞ்ஞானம், உங்களுடைய பொறியியல், பொருளாதார மேம்பாடு, இந்த பொருளாதார தத்துவங்கள், இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் மேல்நாட்டுக்காரனை பார்த்து போட்டுக்கொண்ட சூடுகள். நம்மிடமிருந்து வெளியே போனது என்ன? நம்மிடமிருந்து உலகத்திற்கு காட்டப்பட்ட நன்னிறை என்ன? அதுதான் காந்தியம் என்கிற ஆன்ம நெறி. மகாத்மா காந்தி தான் நாம் உலகத்திற்கு கொடுத்திருக்கிற செல்வம். இன்றைக்கு இந்தியா மதிக்கப்படுகிறது என்றால் அது மகாத்மா காந்திக்காக. தினமணியில் அருமையான தலையங்கள் எழுதியிருந்தேன், காந்தி பிறந்தநாள் இன்றைக்கு எழுதியிருக்கிறான். தினமணியில் படித்து பாருங்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன் என்று சொன்னால், ஓஹோ காந்தி நாடா என்று கேட்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிற தெருவில் போகிறவர்கள். இந்தியாவை காந்தி நாடு என்று தான் உலகம் அடையாளம் காண்கிறது. அவர்தான் உலகத்திற்கு நாம் கொடுத்திருக்கிற செய்தி. அதனால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய நிறுவனங்களிலும் காந்தி சிலையை வைக்கிறான், காந்தி படத்தை வைக்கிறான். நான் நேற்று செய்தி படித்தேன், ஐஎம்எஃப்ல, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் காந்தி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறான். காந்தி வழியில் நாங்கள் நடப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு புதிய நெறியை மகாத்மா மனிதகுலத்துக்கு கொடுத்தார். அவரை பற்றி எழுதியிருக்கிற மேல்நாட்டுக்காரர்கள்லாம், இஸ் த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப்டர் கிரைஸ்ட், இஸ் த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப்டர் புத், கிரேட்டஸ்ட் இந்தியன் ஆஃப்டர் புத்தா. யூனிஃபார்மாக இருக்கிற எல்லோரும் சொல்வார். அவ்வளவு பேர் என்ன பொய் சொல்லுகிறார்களா? ஆனால் நாம் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று இன்றைய இளைஞர்கள் பார்க்கவே இல்லை, தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏனென்றால் அவரை பற்றிய கட்டுக்கதைகளும் தப்பான கதைகளும் தவறான விமர்சனங்களுமே இளைஞர்கள் மத்தியிலே போய் இன்றைக்கு நாம் தவிக்கிறோம். அவருடைய மூல கொள்கைகள் என்று இரண்டை சொன்னார். அதுவும் தான் சொன்ன கொள்கையாக காந்தி சொல்லலை. சத்தியம், அகிம்சை, இந்த இரண்டை மட்டும் உரத்த குரலிலே சொன்னார். அதை சொல்லுகிற பொழுது கூட மகாத்மா சொன்னார், சத்தியமும் அகிம்சையும் என்னுடைய கண்டுபிடிப்புகள் இல்லை, காந்தியம் என்று ஒன்று இல்லை. There is no such thing as Gandhiism. I have not come to found any new religion. ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்க நான் வரவில்லை. சத்தியமும் அகிம்சையும் இமயத்தைப் போல், இமயமலைகளைப் போல் அது அவ்வளவு பழமையானவை. நான் கண்டுபிடித்தவை அல்ல. என்னுடைய வேலையெல்லாம் அந்த தத்துவங்களுக்கு உட்பட்டு தத்துவங்களின் வழி நான் நடக்க முயல்கிறேன், அந்த தத்துவங்களை பின்பற்ற முயல்கிறேன். அதுதான் நான் செய்தது. அது எப்படி செய்தார்? சத்தியம் இருக்கிறது, ரொம்ப பழைய மொழி, எதில் இருக்குன்னு எனக்கு தெரில, அது வேதமோ அல்லது உபநிஷத்தோ, சத்தியமே வஜயத்தே என்ற ஒரு வாசகம் உண்டு. சத்தியம்தான் வெல்லும். அகிம்சோ பரம தர்ம, நான் சொல்கிற வார்த்தை சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படின்னு வாக்கியம் இருக்குது. அது வந்து வேதமோ எதுலேயோ இருக்குது. இந்த வார்த்தைகள் சத்தியமும் அகிம்சை என்பவை மிக பழமையானவை, இந்திய மண்ணிலே தோன்றியவை, எல்லோரும் சொல்லிக்கொண்டிருப்பவை. யாருக்காக? இந்த சத்தியமும் அகிம்சையும் துறவிகளும் ஞானிகளும் பின்பற்றத்தக்கவை என்று நான் வைத்து கொண்டிருந்தோம். ஜைன மதத்திலே அகிம்சையை பின்பற்றுகிற ஜைன மதத்திலே கூட ஜைன துறவிகளுக்கு ஒரு ஒழுக்கம், ஜைன இல்லறத்தார்களுக்கு ஒரு ஒழுக்கம், வேறுபாடு உண்டு. பௌத்தர்கள் அன்பை போதித்தார்கள், அகிம்சையை போதித்தார்கள். ஆனால் பௌத்த பள்ளிகளுக்கு வெளியே பௌத்த என்ன சொல்கிறது, மொனாஸ்ட்ரீஸ், அவங்களுடைய பௌத்த மடாலயங்களுக்கு வெளியே கறிக்கடைகள் இருந்தன. திபெத்தில் பௌத்த மடாலயம் இருக்கும், அந்த மடாலயத்துக்கு வெளியே கறிக்கடை இருந்தது. உயிரை கொல்லத்தான் கூடாதே தவிர கொன்று விட்டான் அதை சாப்பிடலான்னு சாப்பிட்டாங்க. புத்தருடைய வரலாற்றில் அவர் பரிநிர்வாணம் அடைகிற பொழுது அவர் பன்றிக்கறி அதிகமாக சாப்பிட்டு விட்டார், செரிமானம் ஆகவில்லை என்று கதை உண்டு. சாப்பிடலாம், அது குறையாவது. விவேகானந்தர் மாம்சம் சாப்பிட்டார், அவர் அந்த சாப்பாடு ஒதுக்கலை. துறவிகளும் ஞானிகளும் மட்டும்தான் அகிம்சையை பின்பற்றுவது. சத்திய வாழ்க்கை என்பது ஞானிகள் மட்டும்தான் வாழ முடியும், சராசரி மனிதனால் அப்படி வாழ முடியாது என்று நான் நம்பிக்கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்திலும் அகிம்சையிலும் வாழலாம். தனி மனிதன் மற்றவர்களோடு உறவு கொள்ளுகிற பொழுது இந்த கொள்கைகளை பின்பற்றலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அதை பின்பற்ற முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தோம். அதை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை. அகிம்சையை பொதுமக்கள் பிரச்சனைகளில், மிகப்பெரிய மக்கள் இயக்கங்களில் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அகிம்சையை பயன்படுத்த முடியும் என்று முதல் முதலாக மனித குலத்திற்கு காட்டியவர் மகாத்மா காந்தி. வேறு யாரும் அதை செய்யலை, யாருக்கும் அது தெரியாது. ஒரு கண்ணத்தில் இடித்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று அகிம்சையின் உச்ச நிலையிலே நின்று போதனை செய்த இயேசுநாதருக்கு பூசை செய்து விட்டுத்தான் உலகப்போர்கள் நடந்தன. இயேசுவின் பெயரால் இரத்த ஆறு ஓடியது. சிலுவை யுத்தம் என்கிற பெயரால் எத்தனை போர்கள், மதத்தின் பெயரால் எத்தனை போர்கள், இயேசுவின் பெயரால் எத்தனை போர்கள். கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாம் மந்திரித்து படையை அனுப்பினார்கள். நம்ம ஊரில் மட்டும் காளி கோயிலுக்கு பூசை போட்டுட்டு சண்டை போகல, ஜக்கமாக கும்பிட்டு சண்டைக்கு போனது தமிழ்நாடோடு இல்லை, இயேசுநாதருடைய பிரதிநிதியான போப்பாண்டவர் போர்களை ஆசீர்வதித்தார். ஏன்? அகிம்சை என்பது இயேசுநாதர் பின்பற்றலாம், அவரை கும்பிடுகிறவர்கள் பின்பற்ற வேண்டாம். இன்று வரையிலே கிறிஸ்தவ மதம் தலைக்கிற இந்த மேல்நாட்டுக்காரன் தானே அணுகுண்டை வைத்திருக்கிறான். அணுகுண்டை போட்டவனே கிறிஸ்துவுக்கு போட்ட அமெரிக்காக்காரன் தானே ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டை போட்டான். அவர்கள் பொதுமக்கள் பிரச்சனைக்கு அகிம்சை உதவாது, உதவும் என்று நம்பவே இல்லை. வேடிக்கை பாருங்கள், நம்முடைய கடவுளர்கள் எல்லாம் ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்க. சூலம் இருக்கிறது, வேல் இருக்கிறது, காளியினுடைய உருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கையில் தலை இருக்கிறது, மண்டபோடு மாலை, இவ்வளவும் இருக்கிற இந்த இந்து மதத்திலே தோன்றி இந்த கடவுளர்களுடைய கடவுளை வணங்குகிற இந்து சமூகத்திலே பிறந்த மகாத்மா அகிம்சையை சொன்னார். அகிம்சை என்று ஆயுதம் இல்லாமல் இருக்கிற இயேசுநாதரை கும்பிடுகிறவன் ஆயுதங்களை உலகத்துக்கு சப்ளை பண்ணும். இது ஒரு பாராடாக்ஸ். மகாத்மா அகிம்சையை எல்லா விஷயங்களிலும் பயன்படுத்த முடியும், அதுக்கு ஒரு தத்துவம் சொன்னார். அடிப்படையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அரசியலில் மதத்தை கலந்து விட்டார்கள், அரசியலில் மதத்தை கலந்து விட்டார்கள். இந்த தப்பை ஆரம்பித்தவர் காந்தி தான், எல்லாரும் சொல்கிறான் காந்தி தான் மதத்தை வந்து அரசியலில் கலந்துட்டார். மூளையே இல்லை. மகாத்மா காந்தி அரசியலை மதமாக்கினார். இன்றைக்கு இருக்கிறவர்கள் மதத்தை அரசியலாக்குகிறார்கள், ரெண்டுக்கு வேறுபாடு. அவர் அரசியலுக்கு வந்ததே மத உணர்வில் தான். வாழ்க்கையின் நோக்கம் எல்லா சராசரி இந்தியனையும் போல, இந்தியாவில் எத்தனையோ தரிசனங்கள் இருக்கு, அறுவகை சமயங்கள், நிரீஸ்வர மதங்கள், நிரீஸ்வர மதம் சமணமும் பௌத்தமும், மற்ற எல்லா சமயங்களும் கடவுளை வணங்குகிறவன், எல்லா சமயங்களுக்கும் ஒரு கொள்கை உண்டு, பிறவி சூழலிலிருந்து விடுபட வேண்டும். புத்தர் என்ன சொன்னார்? உலகம் துக்கமயமானது, துக்கம், துக்கோற்பத்தி, துக்க நிவாரணம், துக்க நிவாரண மார்க்கம், இதுதான் நாலு கொள்கைகள் பௌத்தம் சொல்லுவது. உலகம் துக்கமயமானது, பிறவி துன்பமயமானது, இந்த பிறவி சூழலிலிருந்து விடுபடுவதுதான் வாழ்வின் நோக்கம். சமணத்துக்கும் அதான். இறைவனை நம்புகிற மதங்கள், சைவமோ வைணவமோ கௌமாரமோ நீங்கள் காணாபத்தியமோ எந்த சாத்தமோ எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடி நீழலை அடைவதுதான் வாழ்வின் நோக்கம். இதுதான் நமக்கு வாழ்க்கை நோக்கம். இது இந்தியாவில் இருக்கிற எல்லா சமயங்களுக்கும் பொதுவான கொள்கை. அப்படி வைணவ குல வைணவ சமயத்தை பின்பற்றுகிற குடும்பத்திலே பிறந்த மகாத்மாவுக்கும் இதே நோக்கம்தான், பிறவியிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவது, அதுதான் வாழ்வின் நோக்கம். அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னார், ஐ வாண்ட் டு சீ காட் ஃபேஸ் டு ஃபேஸ், இறைவனை நான் நேரே பார்க்க வேண்டும், அதுதான் என் வாழ்வின் நோக்கம், அதுதான் அவருடைய வாழ்வின் நோக்கம். முக்தி பெறுவது தான் வாழ்வின் நோக்கம். எல்லா இந்துக்களைப் போலவும் அவரும் அதைத்தான் விரும்பினார். அவர் ஏன் ராம் ராம்னு சொன்னார்னா, அதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, என்ன ராமன்கிறாரு, அவர் சொன்னார் என்னுடைய ராம்ங்கிறது தசரத மகன் ராமன் இல்லை, ராம்ங்கிறது கடவுளுக்கு அவர் வச்சிருக்கிற பேர். பாரதியார் பராசக்தின்னு கூப்பிட்டார். அவருடைய சங்கற்பங்களை எடுத்தீங்கன்னா முதல் இருக்கும், சதா பராசக்தியை பற்றியே பிராக்கெட்டில் உலகின் முதற் பொருள் என்று எழுதியிருக்க, உலகின் முதற் பொருளுக்கு நான் வச்சிருக்கிற பேர் பராசக்தி. அவர் சக்தியாக தான் வழிபட்டார். பராசக்தியை பற்றியே பேசுவேன், சிந்திப்பேன், எழுதுவேன், முதல் சந்தர்ப்பம். அது மாதிரி ராம் என்பது மகாத்மாவை பொறுத்தவரை கடவுளுக்கு கொடுக்குற பேர். அது அட்டன்பரோங்கிற வெள்ளக்காரன் படம் எடுக்கிறப்ப நம்மளுக்கு புரியாது, அவனுக்கு புரிஞ்சுது. அவன் ஆராய்ச்சி பண்ணியில் படம் எடுத்தான். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சுடுபட்டு கீழே விடுறப்ப ஹே ராம் அப்படின்னா செத்தார். ஹே ராம்னு சொன்னால் வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்கு தெரியாத, ஓ காட்னு மொழிபெயர்த்தான், அப்படியே வரும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ காமிக்கும் தமிழில் போட்டுவிட்டான், ஹே ராம் ஓ காட். கடவுளை அவர் வைணவராக பிறந்ததுனால ராம்னு சொல்லிக்கிட்டார். பெயரில் அவருக்கு முக்கியம் இல்லை, அந்த கண்டென்ட்டில் தான் அவருக்கு முக்கியம். நம்மளால பேரில் ஜாதி போட்டுக்கல, உடம்பு முழுக்க ஜாதி உணர்வுலே இருக்கிறான், அப்படி அல்ல. எனவே இறைவனை அடைவது அவர் வாழ்க்கையின் நோக்கம். அடைவதற்கு வழி என்ன? இதற்கு முன்னாலே நம் முன்னோர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள், இறைவனை அடைவதற்கு இறைப்படி செய்ய வேண்டும், இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இறைவனுக்கு தொண்டு என்ன? கோயிலுக்கு போவது, வழிபடுவது, பூஜை செய்வது, அல்லது அந்த சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிற நெறிப்படி வாழ்வது, இறைவனுக்கு தொண்டு செய்வதுனால் அதுதான். அப்பர் சாமியை என்ன பண்ணார்? உழவார பண்ணி பண்ணார். மாகேஸ்வர பூசை என்று மனிதர்களுக்கு சோறு போடுவது சொல்லியிருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அது தவறு. மாகேஸ்வர பூசைன்னா சிவனடியார்களுக்கு போடுகிற சோறு தான் மாகேஸ்வர பூசை. தெருவில் போகிற பிச்சைக்காரனுக்கு போடுறது இல்லை. அடியார்களை பார்க்கிற பொழுது சிவனை கண்டது போல எண்ணி அவர்களுக்கு உணவளிப்பது, அது இறைவனை அளிப்பது போல. அது திருமந்தத்தில் சொல்லியிருக்கு, ஒருத்தருக்கு உணவு கொடுத்தால் இறைவனை கொடுத்ததுன்னா அது மாகேஸ்வர பூசை, சிவனடியாருக்கு கொடுக்கணும். மனிதர்களுக்கு தொண்டு செய்தால் அது இறைவனுக்கு செய்த தொண்டு ஆகும் என்று முதல் முதலாக வாழ்ந்து காட்டியவர் மகாத்மா காந்தி அவர்கள். இறைவனுக்கு தொண்டு செய், மனிதனுக்கு தொண்டு செய்தால் அது இறைவனுக்கு தொண்டு ஆகும் என்ற தத்துவத்தை முதல்ல சொன்னவர் விவேகானந்தர். அவர் தான் தரித்திர நாராயணன் வார்த்தையை சொன்னார். மகாத்மாவுக்கு மிகவும் பிடித்தமான தரித்திர நாராயணன் என்ற சொல் இருக்கிறதே, அதை சொன்னவர் விவேகானந்தர். மனிதர்களுக்கு தொண்டு செய்யுங்கள், அது இறைவனுக்கு செய்தது ஆகும் என்று விவேகானந்தர் சொன்னார். அதனால் விவேகானந்தர் மேலே மகாத்மாவுக்கு ஈர்ப்பு. அவரை பார்ப்பதற்கு போய் காத்திருந்தார். விவேகானந்தருக்கு உடல்நலம் இல்லாமல் அவரை பார்க்க முடியவில்லை, அவர் இறந்து போனார். அதனால் விவேகானந்தர் மேலே மகாத்மாவுக்கு ஈர்ப்பு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேலே அவ்வளோ பெரிய ஈர்ப்பு. ஏனென்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனுபவத்தில் கண்ட சமய ஒற்றுமையை அரசியலில் கொண்டு வந்த ஒரு மகாத்மா. எல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் படம் வச்சுருப்பான், எல்லாம் பண்ணுறான். ராமகிருஷ்ணர் கிறிஸ்தவனாக வாழ்ந்து பார்த்தார், மகமதியனாக வாழ்ந்து பார்த்தார். அவர் காளி கோயில் பூசாரி, காளியை நேரே தரிசித்தவர், அந்த அனுபவத்தை பெற்றவர், அவ்வளவு பெரிய ஆன்ம அனுபவம் பெற்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் ஒவ்வொரு மதத்தின் வழியாகவும் வாழ்ந்து கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும் என்று முயன்று செய்தவர். மகமதியர்கள் வந்தார்கள், அவங்கள போல கைலி கட்டிக்கிட்டார். ஒரு மகமதியரை பார்த்து கேட்டார், எனக்கு மாம்ச உணவு கொடுன்னு கேட்டார் பரமஹம்சர். அவங்க கொடுக்கறது அவருடைய சீடர்கள் போய் வேணாம் பகவான் வந்து அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, அவர் ஆசைப்படுறாருன்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னு அவங்கள தான் கேட்டாங்க, பகவானை போய் கேட்கல. சர்வ சமய ஒற்றுமை, எல்லா சமயங்களும் இறைவனை நோக்கி போகின்றன என்று எழுதி வைத்திருக்கிறது. திருவாசகம் சொல்லுகிறது, ஓரூரும் ஒரு நாமம் இல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி தெள்ளையனம் கொட்டோமா என்று திருவாசகம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, இறைவன் ஒருவனே, அறிஞர்கள் பல பெயரிட்டு அழைக்கிறார்கள் என்று ஏகம் சத் என்று ஒரு ரிக்கு இருக்கிறது. எல்லாம் புத்தகத்தில் இருக்கு. அனுபவத்தில் உண்டோ? ஒன்றுமே படிக்காத ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனுபவித்து எல்லா சமயங்களும் இறைவனை நோக்கியே போகின்றன. ஒரு முரட்டு வைணவர் இருக்கார் திருச்சியில், இப்போ இருக்கார் கிருஷ்ணசாமி ஐயங்கார், மகா முரட்டு வைணவர். அவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், அவர் வைணவ வெறியர்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஏன் சார், இறைவனுக்கு விருப்பம் இல்லாமலே இஸ்லாம்னு ஒரு மதம் இருக்கு, அதுவும் அவருக்கு தெரிஞ்சது தானே, அவர் தானே அனுமதிச்சிருக்கார் என்று சொன்னார். இப்படி படித்தார்களே தவிர அனுபவிக்கவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனுபவித்து அனுபவித்து கண்டு உலகத்திற்கு உணர்த்திய உண்மைகளை உலகத்திலே செயற்படுத்தி காட்டியவர் மகாத்மா காந்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் சொல்லிவிட்டு பொதுமக்கள் மத்தியிலே செய்து காட்ட முடியாமல் போன விஷயங்களை, ஏன்னா அவருக்கு வயசு இல்லை, 39 வயசுல சாமி இறந்து போயிட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தா விட்டு வழியே போல அவருடைய செய்தியை தான் உலகத்திற்கு கொடுத்தார். அந்த விஷயங்களை கொண்டு வந்தவர் மகாத்மா. ஆக மனிதனுக்கு தொண்டு செய்வதுதான் இறைவனுக்கு செய்கிற தொண்டு. இது காந்தியோட கான்ட்ரிபியூஷன். எப்படி தொண்டு செய்யலாம்? இறைவனை அடைய வேண்டும், அதற்கு அத்வைதம் அவருக்கு பயன்பட்டது. அத்வைதம் என்ன சொல்லுகிறது? ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றுதான். இது பிலசாபிக்கலாக சொல்கிறது. ஜீவான்மா, ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவன் தான். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வேத வார்த்தைக்கு சங்கரர் கொடுக்குற அர்த்தம். வைணவர்கள் வேறு தினச்சா சொல்லுவாங்க, கடவுள் வேறு ஆன்மா வேறு, சைவ சித்தாந்தம் கடவுள் வேறு ஆன்மா வேறு. ஆனால் கடவுளும் ஆன்மாவும் ஒன்று தான் என்பது அத்வைதம். காந்தி அத்வைதத்தை வேறு தினச்சா வாங்கினார். பாரதியார் பாடினார், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்கிறான் கண்ண பெருமான் அப்படின்னு பாடினார் பாரதியார். அதை பிடிச்சார் காந்தி. எல்லா மனிதர்களும் இறைவனின் வடிவங்கள், இறைவனே எல்லோரிடமும் குடியிருக்கிறான், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். ஆக இறைவனும் இந்த உயிர்களும் ஒன்று. இந்த உயிர்களுக்கு நான் தொண்டு செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற தொண்டு தானே, அப்படி லாஜிக் வந்தது. அது அத்வைதம் வந்து விட்டதுனால எல்லா உயிர்களும் இறைவன் என்பதாலே இந்த மக்களுக்கு கண் முன்னாலே தெரிகிற இந்த மக்களுக்கு நான் தொண்டு செய்வதன் மூலம் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன், இவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் நான் இறைவனை அடைவேன், அந்த தொண்டிலேயே நான் முக்தி அடைவேன் என்று முடிவு செய்தார். ஆகவேதான் மகாத்மா காந்தி அரசியலுக்கு வந்தார். அரசியல் என்பது அது இறைவனுக்கு செய்கிற தொண்டு. இதை நீங்கள் மனசில் வாங்கிட்டீங்கன்னா, அரசியல் என்பது இறைவனுக்கு செய்கிற தொண்டு, கடவுளுக்கு செய்கிற தொண்டு என்று அரசியலை நீங்கள் அர்த்தம் பண்ணுவீர்களே, ஆனால் தப்பு பண்ண முடியுமா? பாவம் பண்ண முடியுமா? கொள்ளையடிக்க முடியுமா? காட்டி கொடுக்க முடியுமா? சுரண்ட முடியுமா? கை நடுங்காதா? ஆக அரசியல் என்பது ஒரு மத ஒழுக்கம். மகாத்மாவுக்கு அரசியல் என்பது ஒரு ஆன்ம நெறி. தன்னுடைய ஆன்மாவை கடைத்தேற்றுவதற்கு இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் அரசியல் என்று காந்தி சொன்னார். கடைசி வரையில் அப்படியே வாழ்ந்தார். அரசியல் என்பது மனித வாழ்க்கையை பின்னி இருக்கிறது. தி சரவுண்டிங் ஹியூமன் லைஃப் லைக் காயில்ஸ், பாம்பு சுத்திக்குது பாருங்க, அப்படி அரசியல் உங்களை சுற்றி வளைத்துக் கொள்ளுகிறது. நீங்கள் அதிலிருந்து தப்பவே முடியாது. ஆகவே நான் அரசியலில் ஈடுபடுவேன். தென்னாப்பிரிக்காவுக்கு பிழைக்கத்தான் போனார், வழக்கறிஞராக பிழைக்க போனார். அங்கே வெள்ளை ஆதிக்கத்தை வெள்ளைக்காரர்கள் நிறவெறியால் இந்தியர்களை கொச்சைப்படுத்தினார்கள். எல்லாரும் தான் போனால், எல்லாரும் தான் வந்தான், அடித்தது எல்லாரும் தான் வாங்கிட்டு போனான். இவரையும் அடித்தான். இவர் அடித்ததை வாங்கி கொண்டு வர முடியவில்லை. இந்த இழிவை எதிர்த்து நான் போராடுவேன், இந்த இழிவை எதிர்த்து நான் இந்த மக்களுக்கு மரியாதை தேடி கொடுப்பேன். சுயமரியாதைன்னு சொல்கிற ரொம்ப பேர் இல்லை, கிட்டத்தட்ட 99.75% சுயமரியாதைன்னு சொல்லிக்கிறான். அவ்வளோ பேருக்கு சுயமரியாதை போயிடுச்சு எனக்கு தெரியும். ஆனால் அதை வாயால் சொல்லாமல் சுயமரியாதையை முன்னாலே வைத்து இந்திய மக்களுக்கு தேடி கொடுத்தவர் மகாத்மா காந்தி. சவுத் ஆப்பிரிக்காவில் கூலிக்காரர்களால் போயிருந்த இந்தியர்களை மனிதர்களாக மாற்றியவர் மகாத்மா காந்தி. அப்படி ஒரு போராட்டத்தை தொடங்கினார். அந்த போராட்டத்தை தொடங்குகிற பொழுதுதான் சத்தியாகிரகம் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சார். அதற்கு முன்னால் மேலை நாடுகளில் ஒரு பழக்கம் இருந்தது, பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், இங்கிலீஷ் வார்த்தை, அதை தமிழில் மொழிபெயர் சாத்விக எதிர்ப்புன்னு மொழிபெயர்த்து கொண்டார்கள். அந்த வார்த்தையை தான் காந்தியும் பயன்படுத்துகிறார் தன்னுடைய எழுத்துக்கள் எல்லாம், பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் என்றே பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை போதவில்லை காந்திக்கு. ஏனென்றால் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் சொன்ன டேவிட் ஹென்றி தோரோ போன்றவர்கள் தங்களிடம் ஆயுதம் தாங்கி போரிட முடியக்கூடிய சக்தி இல்லாத காரணத்தினால் பாசிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு போனார்கள். அந்த வாய்ப்பு ஏற்படுகிற பொழுது வன்முறைக்கு போவதற்கு அவர்கள் தயங்கவில்லை. அது கடப்படாதவன் பொறுமைசாலி மாதிரி, இயலாமையினால் அகிம்சையை கடைபிடித்தவர்கள். அது அகிம்சை இல்லை, தீமை செய்யாமல் இருந்தது, வன்முறை இல்லாமல் இருந்தது, நான் வயலன்ஸ், அவ்வளோதான். ஆனால் காந்தியினுடைய அகிம்சைங்கிறது நான் வயலன்ஸ் என்கிற எதிர்மறை பொருள் அல்ல, இது நேரே அன்பு செய்தல் என்கிற, அன்பு செலுத்துதல் என்கிற பாசிட்டிவ் ஃபோர்ஸ். இது ஆன்ம சக்தி. அந்த சொல்லை மாற்றி சொல்லணும்னு நினச்சார். அந்த மாற்றி ஒரு சொல் கொடுங்க, அதற்கு யார் வேணாலும் சொல்லுங்கள் என்று சொன்னார். அது காந்தியினுடைய உறவினரே ஒருத்தர், மணிலால் காந்தியோ யாரோ நினைவில்லை, சதாகிரகம் என்ற சொல்லை சொன்னார்கள். அதிலிருந்து காந்தி உருவாக்கிய சொல் தான் சத்தியாகிரகம். சத்தியாகிரகம் என்ன? சத்தியம் என்றால் உண்மை, அக்ரகம் என்றால் பற்றி இருத்து. சத்தியத்தை விடாப்பிடியாக பற்றி நிற்றல் என்று அதற்கு பொருள். இது யார் மேலேயும் சண்டை போடுறதோ போராடுற விஷயமா அதில் இல்லை. சத்தியாகிரகம் என்றால் சத்தியத்திலேயே நிற்றல், சத்தியத்திலேயே அன்புடன் நிற்றல். இந்த கொள்கையை கடைபிடிச்சார். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த அட்டன்பரோட படத்தை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். அதில் ஒரு எம்பையர் ஸ்டேட் என்கிற ஒரு தியேட்டரில் இதை பற்றி ஒரு கூட்டம் நடந்தது. அந்த படத்தை நல்லா காட்டுவோம். அப்பொழுது ஒரு சட்டம் வந்தது, நம்முடைய முறைப்படி செய்து கொண்ட திருமணம் செல்லாது, அந்த சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளவும். அதுக்கு என்ன அர்த்தம் ஆகுது? அந்த சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் யுவர் வைஃப்ஸ் வில் பி ஹோர்ஸ் அப்படின்னு காந்தியே சொல்லுவார். எல்லோரும் வேசிகள் ஆகிடுவாங்க. இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்றார். போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளே வரலாம் என்று சொன்னார். அப்போ ஒருத்தன் எழுந்திருப்பான், இப்போ போலீஸ்மேன் கம்ஸ் டு மை ஹவுஸ் ஐ வில் கில் ஹிம் அப்படின்னு கத்துவான். இன்னொருத்தான் இவள் என்னமோ கிரஷியம்னு என்னமோ சொல்லுவான். அதெல்லாம் சே கேட்ட பிறகு காந்தி சொல்லுவாள், இப்போ போலீஸ்மேன் கம்ஸ் அண்ட் பீட்ஸ் மீ ஐ வில் நாட் ரெசிஸ்ட், ஹி மே பீட் மீ, ஹி மே ஈவன் கில் மீ, தென் ஹி வில் ஹேவ் மை டெட் பாடி பட் நாட் மை ஒபீடியன்ஸ். என்னை அடிக்கலாம், என்னை கொல்லலாம், அப்படி ஆனால் கூட என் பிணம்தான் அவனுக்கு கிடைக்குமே தவிர என்னுடைய பணிதல் கிடைக்காது. ஐ வில் நாட் ஒபே ஹீஸ் லா, என் பிணம் தான் கிடைக்கும். இதுதான் அகிம்சை. அகிம்சை என்பது தோற்றுப்போவதல்ல, தீமையை கண்டு பயப்படுவதல்ல, தீமைக்கு படிந்து போவதும் அல்ல, தீமையை எதிர்த்து போராடி ஆனால் அந்த போராட்டத்தில் தீமை செய்கிறவனுக்கு தீமை செய்யக்கூடாது. அடிக்கிறவனை எதிர்த்து அடிப்பதில்லை, அடியை பொறுத்து கொண்டு தான் துன்புறுவதன் மூலம் அவன் தவறு செய்வதை அவனுக்கு உணர்த்துவது, இது சத்தியாகிரகம். இப்படி ஒரு தத்துவத்தை அவர் சொன்னார். இதை முதல்ல அவர் வாங்கினார், டால்ஸ்டாய் ஒரு நூல் எழுதினார், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்இன் யூ என்று ஒரு நூல் இருக்கிறது, கடவுளின் சாம்ராஜ்யம் உன்னுள்ளே இருக்கிறது. அந்த புத்தகத்தில் பைபிளில் இருக்கிற வாசகமான ரெசிஸ்ட் நாட் ஈவில் என்று ஒரு வாக்கு இருக்கிறது, ஏசுநாதர் தீமையை எதிர்க்காது. அதை வைத்து கொண்டு அந்த நூலை எழுதினார், தீமையை தீமையால் எதிர்க்காது, தீமைக்கு பணிந்து போகாது, ஆனால் தீமையை எதிர்க்க வேண்டும். அந்த தத்துவத்தை அங்கிருந்து எடுத்து சத்தியாகிரகம் என்ற பெயர் வைத்து போராடி கடைசியில் இவங்க சர்ச்சில் சொன்னதாக ஒன்று சொன்னாங்க, அவர் சொன்னதாக எனக்கு தெரியாது அது உண்மையோ சரியோ, ஆனால் ஸ்மட்ஸ் சொன்னான். அந்த போராட்டம் நடக்கிற பொழுது, ஒரு போராட்டம் நடக்கிறது இந்தியர்களுக்காக, போராட்டம் நடக்கும்போது ரயில்வே மேன் ஸ்ட்ரைக் வந்துருச்சு சவுத் ஆப்பிரிக்காவில். உடனே காந்தி சொன்னார், நான் அரசாங்கத்தை சங்கடப்படுத்த விரும்பவில்லை, இந்த பிரச்சனை அவருக்கு வந்துருச்சு, அதை அவங்க தீர்த்துக்கிட்டு வரட்டும் அப்புறம் போராடுறேன்ட்டார். உண்டா? ரயில்வே மேன் ஸ்ட்ரைக் வந்தது, அது முடியட்டும், அது வரைக்கும் நான் என் போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறேன். ஐ வில் நாட் இன்கன்வீனியன்ஸ் த கவர்மெண்ட் என்று சொன்னார். என்ன பண்ணுவான் ஸ்மட்ஸோ? ஒரு ஜென்ரல் சொன்னால், நீங்கள் வன்முறையை வன்முறையால் எதிர்த்தா உங்களை அடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ எனக்கு உதவியால் இருக்க, நீ அன்பாகவே இருக்கிறியே, வன்முறையை கையில் எடுக்க மாட்டேங்கிறியே, யுவர் நான் வயலன்ஸ் ரெடியூசஸ் டு ஷியர் இம்பார்ட்டன்ஸ் இன், எங்களை ஒன்றுமே சக்தியற்றவனாக மாற்றி விட்டது என்று சொன்னார். அப்படி சிறையிலிருந்து விடுபடுகிற பொழுதுதான் ஸ்மட்ஸுக்கு ஒரு செருப்பு எடுத்துகிட்டு போனார், இவர் செஞ்சு கொடுத்த செருப்பு. ஸ்மட்ஸ் எழுதுகிறார் பிற்காலத்தில், நான் கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் அவர் கொடுத்த செருப்பு அதை காலில் போடக்கூடாதுன்னு நான் ப்ரிசர்வ் பண்ணுறேன். ஸ்மட்ஸ் ஒன்று எப்படி வந்தது அந்த மாற்றம், இதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. அத்வைதம் சொன்னேன், எல்லா மனிதர்களும் மனிதர்களுள்ளும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்களும் இறைவனின் வடிவங்கள். எனவே இறைவனுக்கு அன்பு செலுத்துவது போல மக்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். அதற்கு அடுத்தது அதனுடைய கரவலரி, அதனுடைய தொடர்ச்சி. எல்லா மனிதர்களும் அடிப்படையில் நல்லவர்கள், மனிதனுடைய அடிப்படை நல்ல குணத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை மகாத்மாவுக்கு இருந்தது. இதுதான் கார்ல் மார்க்ஸுக்கும் மகாத்மா காந்திக்கு இருக்கிற வேறுபாடு. கம்யூனிசமும் சர்வோதயமும் வார்த்தைகளை சொல்லி அந்த சமூகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒன்று போல உங்களுக்கு தோன்றும். கம்யூனிசம் இஸ் 100% எகெயின்ஸ்ட் சர்வோதயம். சர்வோதயம் என்பது அன்பினால் கட்டப்படுகிற ஒரு சமூகம், அகிம்சையால் பின்னப்படுகிற ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் மனிதனின் அடிப்படை நல்ல குணத்திலே நம்பிக்கை வைத்தால்தான் முடியும். ஆனால் கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார், சமூகம் இரண்டாகவே பிளந்து கிடக்கிறது. ஆதி காலத்தில் பிரிமிட்டிவ் கம்யூனிசம் இருந்தது, அதற்கு பிறகு பிரபுக்களும் பிரபுக்களும் விவசாயம் வந்தான், பிறகு ஆலை முதலாளிகளும் தொழிலாளிகளும் வந்தார்கள். இவர்கள் இருவரும் பிரிந்து பிரிந்து கூர்மையாக சண்டை போடுவார்கள். முதல்ல ஒரு போராட்டம் நடக்கும், அந்த சமூகம் அழியும், அடுத்த சமூகம் வரும். முதலாளியும் தொழிலாளியும் அடித்துக் கொள்வான், அதிலிருந்து ஜனநாயகம் வரும். அப்புறம் புர்ஷ்வா டெமோக்ரஸியில் முதலாளியும் தொழிலாளியும் அடித்துக் கொள்வான், தொழிலாளர்களுடைய சர்வாதிகாரம் வரும். தொழிலாளர்களுடைய சர்வாதிகாரத்தில் இதுவரையில் சுரண்டியவர்கள் சுரண்டப்படுவார்கள். வெகு காலம் கழித்து அரசாங்கம் என்று ஒன்று தேவைப்படாது, அப்பொழுது அது உதிர்ந்து போகும், த ஸ்டேட் வில் விதரவே என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். மனிதர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து நின்று போராடி போராடி சண்டை போட்டுத்தான் இந்த சமூகம் வளரும் என்று மார்க்ஸ் சொன்னார். ஆனால் மகாத்மா காந்தி சொன்னார், எல்லா மனிதர்களும் அடிப்படையில் நல்லவர்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படையில் நல்ல குணத்தை உன்னுடைய துன்புறுதலால் உன்னுடைய துயரத்தால் தொட முடியுமானால் அவன் மாறிவிடுவான். தீமையை எதிர்த்து போராடு, தீமை செய்கிறவனை எதிர்த்து தீமை செய்கிறவன் மீது அன்பு காட்ட வேண்டும். அந்த கொள்கையை அவர் பின்பற்றியதால் தான் இன்றைக்கு இந்தியா காமன்வெல்த் நாட்டிலே காமன்வெல்த்திலே உறுப்பினராக இருக்கிறது. நாட்டை அடிமைப்படுத்த இங்கிலாந்தில் நீங்கள் எப்படி சார் உறுப்பினராக இருப்பீங்க? காமன்வெல்த்தில் அமெரிக்கா உறுப்பினர் இல்லையே, அமெரிக்காங்கிறவன் வெள்ளக்காரனே. பெர்னாட்ஷா தான் சொன்னார், அமெரிக்கா அண்ட் இங்கிலாண்ட் ஆர் டூ டூ ஆர் த டூ கண்ட்ரிஸ் விச் ஆர் டிவைடட் பை த சேம் லாங்குவேஜ். ஒரே மொழியால் பிரிக்கப்பட்டிருக்கிற ரெண்டு நாடுகள்னு பெர்னாட்ஷா சொன்னார். அமெரிக்காங்கிறவன் வெள்ளக்காரன், இங்கிலீஷ்காரன். ஆனால் அமெரிக்காவில் இங்கிலீஷ்காரனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதற்கு நேர் விரோதமாக இன்னைக்கு வரைக்கும் அங்கே கிரிக்கெட் ஆடுறதில்லை. நீங்கள் கோட்டு சூட்டெல்லாம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று இழவுக்கு ஒன்று கருமதிக்கு ஒன்றுன்னு வச்சுருக்கான் வெள்ளக்காரன். அவன் புஷ்ஷர்ட்டில் வர்றான், அமெரிக்கன் பிரசிடென்ட்டு. ஃபார்மாலிட்டியெல்லாம் கிடையாது. மெசானிக்கல் ஆட்சி கூட இங்கிலீஷ் கான்ஸ்டியூஷனாக வச்சுக்க மாட்டான். எதை எவையெல்லாம் ஆங்கிலேயர்களுடையதோ அதற்கு நேர் எதிராக அமெரிக்கா செயல்படும். அவன் காமன்வெல்த்தில் இல்லையே. ஆனால் இந்தியா உறுப்பினர் ஏன்? தாயின்பி சொன்னார், ஆர்னால்ட் டாயின்பி என்கிற வரலாற்று பேராசிரியர் சொன்னார், நேருவினுடைய நேரு நினைவு சொற்பொழிவின் முதல் சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு தாயின்பி அழைத்தார்கள். அவர் சொன்னார், சாம்ராஜ்யங்களை கட்டுவது எளிது, ஆனால் அதை துன்பம் இல்லாமல் விட்டு போவது என்பது முடியாத காரியம். அதை செய்யுமாறு எங்களுக்கு உதவி செய்தவர் மகாத்மா காந்தி. அவர் உங்களுக்கு செய்ததை விடவும் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அதனால்தான் நேருவை எந்த அரசாங்கம் எந்த மக்கள் சிறையிலே போட்டு வாட்டினார்களோ அந்த மக்களைச் சேர்ந்த என்னை அவரை பற்றி பேசுவதற்கு அழைத்தீர்கள் என்று சொன்னார். இது காந்தியால் தான் முடிந்தது. ஆங்கிலேயர்களும் நாமும் இன்றைக்கு அடித்துக் கொள்ளவில்லை, விரோதியாக இல்லை. எந்த நாடும் அப்படி இல்லை. ஜாரை தலையை வெட்டினார்கள், பிரெஞ்சு புரட்சி நடந்தது கில்லட்டினில் கொன்னான். சீனாவில் ஷாங்காய் ஷேக்கு தெரிஞ்சவனெலாம் மாவோடைய ஆட்கள் கூடுறார்கள். அப்படித்தான் எங்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லையே. ஏன்? தீமையை எதிர்த்து போராடு, மனிதன் மீது அன்பு காட்டு. வெள்ளை ஆதிக்கத்தை மூர்த்தன்யமாக எதிர்த்த மகாத்மா காந்தி ஒரு வெள்ளைக்காரனை கூட வெறுப்பாக பார்க்கவில்லை. அவருடைய நண்பர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள். சிஎஃப் ஆண்ட்ரூஸ் என்கிற பாதிரியார், சிலேடுன்னு ஒரு அம்மா, ஒரு நேவல் கேப்டனோட பொண்ணு அவர். அந்த அம்மா காந்திகிட்ட வரணும்னு கேட்டு ஆசிரமத்தை வந்து பார்த்து தலையை மொட்டையடித்து கொண்டு சம்மணம் போட்டு பழகி அவருடைய மகளாகவே வாழ்ந்தார் மீராபென்கிற பேரில். எத்தனை வெள்ளைக்காரர்கள் எப்படி அவரோடு இருக்க முடியும்? தீமையை எதிர்த்தாரே தவிர தீமை செய்கிறவன் மீது அன்பு காட்டினார். அப்புறம் மத ஒற்றுமை. இது இந்த அடிப்படை கொள்கை, எல்லா மனிதர்களும் அடிப்படையில் நல்லவர்கள் என்கிற கருத்து உங்களுக்கு ஊன்றி போகுமானால் எப்படி சண்டை வரும்? இந்த சமய சண்டை வர்றது எப்படி வருது? ஒருவருக்கொருவர் பயம், அவநம்பிக்கை. முஸ்லீமா இருக்கிற தலைவர்கள்னா இஸ்லாத்தை அழிச்சிட போறான்னு அவன் கையில் வெடிகுண்டை கொடுத்து விட்டான், ஊரு புறா குண்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கையில் குண்டு காமிச்சு இவன் சூலத்தை கொடுக்குறான். கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இந்து மதத்தை அழித்து விட போகிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவ பாதிரி அடிக்கிறான். இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக நம்மோடு பழகியவர்கள் எல்லாம் இன்றைக்கு அச்சத்துக்கு ஆளாக்கி அவன் என்ன பண்ணுறான், சர்ச்சுக்குள்ளே போய் எல்லா இந்துக்களும் நமக்கு விரோதிகள். இது ஒன்றும் ஒரு மதத்துக்காரன் செய்கிறதில்லை. இட்ஸ் ஆல்ரவுண்ட் டெட்டரியரேஷன். இந்த அவநம்பிக்கையும் பயமும் நிலவுகிற இந்த சூழலில் மகாத்மா இருந்தால் என்ன செய்வார்? மகாத்மா இருந்தால் இந்த அவநம்பிக்கையை போக்குவாரா மாட்டாரா? நவகாளியிலே பெரும்பான்மை மக்கள் முஸ்லிம்கள், சிறுபான்மையினர் இந்துக்கள். சொத்தெல்லாம் இந்துக்கள்கிட்ட இருந்துச்சு, அவெல்லாம் தொழிலாளியா இருந்தான். ஜின்னான்னு ஒரு பெரிய மனுஷனை சொல்லிட்டு இருப்பாங்க, டிசம்பர் 16 என்னமோ ஒரு நாள் டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொன்னான் ஜின்னா. எங்கு பார்த்தாலும் மகமதியர்கள் இந்துக்களை வெட்டி குதித்தார்கள். ரத்த ஆறு ஓடியது. இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். நவகாளிபுரா பிணவாடை வீசியது. எரிந்த வீடுகள், போகிற நட போகிற இடமெல்லாம் எலும்பும் சதையுமாக கிடக்குது. அந்த நவகாளி ஜில்லாவில், இன்றைக்கு அது பங்களாதேஷில் இருக்குது, அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போனார் செருப்பில்லைன்ட்டார். இது எனக்கு புனித யாத்திரை என்று சொன்னார் மகாத்மா காந்தி. அங்கே இருக்கிற அத்தனை முஸ்லீம்களும் காந்தியினுடைய விரோதிகள். மகாத்மா காந்தி இந்துக்களின் தலைவன், இஸ்லாத்துக்கு விரோதமானவன் என்று முஸ்லீம் கட்சிக்காரன் ஒவ்வொரு வீட்லையும் சொல்லி வச்சிருக்கான். எந்த முஸ்லீமாக இருந்தாலும் காந்தியை பார்த்தா விரோதி என்று நினைப்பான். அந்த விரோதிகள் மத்தியில் தன்னுடைய பேத்தியை, சிறு வயதாக இருந்த தன்னுடைய பேத்தி மனுவன் காந்தியை துணைக்கு அழைத்து கொண்டு நவகாளி ஜில்லா முழுவதும் கால்நடையாக போனார். கால்நடையாக போய் மகமதியர் முடிந்தால் எரிகிற வீட்டில் போய் தங்கினார், இல்லாவிட்டால் குடிசை போட்டுக்கொண்டார். ஒவ்வொரு ஊராக போனார். பியார்லால் போனார், சுசிலா நாயர் போனாங்க. ஆனால் அவர்கள் காந்தியோடு போகலை. இவருடைய படை எங்கு பார்த்தாலும் போனது. முடிவு என்ன? மகமதியர்கள் தங்களுடைய ஆயுதங்களை காந்திக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சாங்க. பாபு, நாங்கள் தெரிஞ்சிட்டோம், நீ செய்த குற்றத்துக்கு போலீஸில் சரணடைய வேண்டும் என்று காந்தி கேட்டார். போலீஸுக்கு போனார்கள். அங்கே போய் என்ன சொன்னார் தெரியுமா? இந்துக்களே, நீங்கள் அஞ்சாதீர்கள், ஊருக்கு திரும்ப வாருங்கள். எல்லாம் விட்டு விட்டு ஓடி போயிட்டான். திரும்ப வாருங்கள். ஊரில் கமிட்டி போட்டார், முஸ்லீம்ஸ் எல்லாம் அழைச்சார். வருகிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். எந்த அரசாங்கமும் செய்யலை. மகாத்மா காந்தி என்கிற மனிதருடைய அகிம்சை அதை சாதித்தது. செய்யுமா செய்யுமான்னு இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கான். செய்யும். நீ அகிம்சையோடு இருக்க வேண்டும். நீ வேஷம் போடக்கூடாது. நான் யாத்திரை போகிறேன், அமைதி யாத்திரை போகிறேன் அப்படின்னு ஆள் வச்சு வேட்டு விடக்கூடாது. நீங்கள் உண்மையாக போகணும். சத்தியமும் அன்பும் இருந்தால் அது மனிதரை வெல்லும். உண்மையான அகிம்சை எதிரியிடம் அந்த அன்பு உணர்வை ஊக்குவிக்கும், தூண்டும், அதை ஊற்றாக சுரக்க வைக்கும் என்பது காந்தி தத்துவம் செய்து காட்டினார். அதனால் மவுண்ட்பேட்டன் சொன்னார், வேர் மெனி பெட்டாலியன்ஸ் ஃபெயில்டு ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், த ஒன் மேன் ஆர்மி ஹேஸ் ஒன் ஆன் தி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் என்று சொன்னார். பீகாரில் இந்துக்கள் முஸ்லீம்களை கொன்னான். இவர் நவகாளியில் போகிறப்போ முஸ்லீம்களை கொன்னான். உடனே முஸ்லீமுக்காரர் சத்தம் போட்டு, ஓ ஆள் எங்களால் கொள்கிறான், அங்கே போவியா? எங்களை கெட்ட பேர் செய்வதற்காக, முஸ்லீம்கள் தவறு செய்வது என்று உலகத்தில் காட்டுவதற்காக பொய்யாக நாடகம் ஆடி காந்தி போகிறார், பீகாரில் போய் பார், எங்களால் வெட்டுறான் என்று சொன்னார். காந்தி அறிக்கை விட்டார், பீகாரிலே இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு செய்கிற கொடுமை நிறுத்தப்பட வேண்டும், உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொன்னார். என்ன ஆச்சு தெரியுமா? அத்தனை காங்கிரஸ்காரர்களும் அந்த முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். காங்கிரஸ் இந்துக்கள் பீகாரில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். பண்டித ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் பறந்து வந்து பீகாரில் நின்னார். ராஜேந்திர பிரசாத் நின்னார். அவ்வளவு காங்கிரஸ் தலைவர்களும் மந்திரிமார்களும் அங்கு வந்து நின்று முஸ்லீம்களை இவர்கள் பாதுகாத்தார்கள். கிறிஸ்தவர்களை கொள்றான்னு எல்லாம் சொல்றான்ல, எத்தனை மந்திரி போயிருக்கான்? எவன் போனா? இந்தியாவில் இருக்க எத்தனை கிறிஸ்தவர்கள் ஒரிசாவுக்கு போனார்கள்? இல்லை, எத்தனை பொது மனிதர்கள் போனார்கள்? எத்தனை அரசியல்வாதி போயிருக்கிறான்? திட்டிக்கிட்டு இருக்கான்ல இந்துக்கள், எல்லாம் திட்டுறான்ல. எந்த கம்யூனிஸ்ட்காரன் போனான்? எந்த காங்கிரஸ்காரன் போனான்? ஒருத்தரும் போலியே. ஆனால் பீகாரில் பண்டித ஜவஹர்லால் நேரு அங்கு வந்து நின்றார், முஸ்லிம்களை காப்பாற்றினார். இன்னைக்கு காஷ்மீரில் பண்டிதர்கள் சாகிறார்கள் என்றால் நாம் அத்தனை பேரும் அங்கே போக வேணாமா? இல்லை, குஜராத்தில் முஸ்லீம்கள் சாகிறார்கள் என்றால் அத்தனை பேரும் குஜராத்திலே போய் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டாமா? நடக்கவே இல்லையே. பத்திரிகை செய்தி, அதை வச்சுட்டு அரசியல், ஓட்டு கேட்கறது. ஆனால் காந்தி சாதித்து கொடுத்தார். இந்த அகிம்சை சாதித்தது. மனிதர்கள் நல்லவர்கள் என்று வாயால சொன்னதோடு அல்ல, நல்லவர்கள் என்பதை நிரூபித்து காட்டினார். கல்கத்தாவில் இந்து முஸ்லீம் கலவரம், ஒரு முஸ்லீம் வீட்டில் போய் தங்கினார். அதை கூட அந்த படத்தில் காட்டியிருப்போம். இவர் கில் காந்தின்னா நேரு கதறிக்கிட்டு வழியோ வந்தார். யாரா அவன் மூஞ்ச காட்டு. ஆனால் அதில் வந்து ஒருத்தன் வருவான், என் பிள்ளைய கொண்டுட்டாங்க, நான் கஷ்டப்படுறேன்னு ஒருத்தன் சொன்ன உடனே, நீ ஒரு முகமதே பிள்ளையை அனாதையாக இருக்கிற பிள்ளையை எடுத்து முகமதீனாவே வளர்ந்துக்கோ. அவன் பாபு காலில் வந்து கும்பிட்டு போகிறான், செய்து காட்டியிருக்கிறார். இதெல்லாம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, புராணம் அல்ல. டெல்லியில் எந்த முஸ்லீம் கலவரம் வந்தது, கடைசியாக இருந்த ஒன்று உண்ணாவிரதா தான். படையாலும் போலீஸாலும் ஏற்படுத்த முடியாத அமைதியை மகாத்மா காந்தியினுடைய உண்ணாவிரதம் டெல்லியில் கொண்டு வந்தது. எனவே இந்தியா என்பது இந்தியா வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நிரூபித்து காட்டினார். இந்த அகிம்சை என்கிற கொள்கையை இது ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அகிம்சை என்பது அது ஒரு டாக்டிக்ஸ் அல்ல, யுத்தி அல்ல, அது அவருடைய மத நம்பிக்கை. கடவுள்தான் சத்தியம் என்று சொன்னதிலிருந்து நான் வளர்ந்து சத்தியமே கடவுள் என்று சொல்ல வந்திருக்கிறேன். சத்தியத்தை அடைவதற்கு அகிம்சை தான் வழி. அகிம்சையாக இருந்தால்தான் இறைவனை அடைய முடியும், வேறு வழியில் அடைய முடியாது என்பதை அவர் சொன்னார். அதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அகிம்சையாக இருந்து உங்கள் கொள்கையை நிறைவேற்றினால் இன்னைக்கு என்ன சண்டை? முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வேணும். நான் பல இடத்துல சொல்லிட்டேன், அதை இப்போ திருப்பி சொல்கிறேன். பாபர் மசூதி இடித்தான், ஊரில் இருக்க முஸ்லீம்லாம் எங்கே போனோம்? ஒரு மாதம் ஊர்வலம் போனான் எல்கே அத்வானி. குஜராத்லேருந்து போகிறான் சார், ஒரு மாதம் ரத யாத்திரை. எல்லாரும் பார்க்குறான், ஆளுங்கட்சி பார்க்குது, எதிர்கட்சி பார்க்குது, கம்யூனிஸ்ட் பார்க்குது, காங்கிரஸ் பார்க்குது, எங்கள் திமுக பார்க்குது, எல்லாம் பார்க்குது. ரயிலில் ஏறி கன்னியாகுமரியிலேருந்து கடப்பாறையோட ஒருத்தன் போகிறான் மசூதி அடிக்கிறதுக்கு, எல்லாரும் போகிறான். ஒரு பய மசூதிட்டு போலியே. முஸ்லிம்கள் புனிதம் என்று சொல்லுகிறவர்கள் அந்த மசூதியை சுற்றி நின்று என்னை கொன்றுவிட்டு உள்ளே போ என்று உட்கார்ந்திருந்தால் ஈடுபட்டிருக்குமா? அவனும் இடிக்கட்டும்னு நினைக்கிறான், காங்கிரஸ்காரன் இடிக்கட்டும்னு நினைக்கிறான், கம்யூனிஸ்ட்காரன் இடிக்கட்டும், பிஜேபிக்கு எதிர்ப்பா நம்ம ஓட்டு வாங்குவான். அவன் ஒரு அரசியல் கட்சி தலைவன் கூட போகவில்லையே. மகாத்மா இருந்திருந்தால் மசூதி இடிபட்டிருக்குமா? என்னை கொன்று விட்டு போ என்று அங்கு போய் உண்ணாவிரதம் இருக்க மாட்டாரா? இருந்திருப்பா, இருந்தார, நவகாளியில் செய்தார். இந்த இந்து மகாசபாக்காரன் காந்தி இந்துக்கு விரோதமாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி தான் அந்த கோட்சேங்கிற மடையை சுட்டான். இந்த இந்துக்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிற எந்த நாயும் நவகாளிக்கு போகலை. அங்கே செத்தது இந்துக்கள், கற்பழிக்கப்பட்டது இந்து பெண்கள், சூறையாடப்பட்டது இந்துக்களின் சொத்துக்கள். ஆனால் இந்த சவர்க்கரும் அவனை சார்ந்த இந்து மகாசபாவும் இந்துக்களை காப்பாற்ற போகவில்லை, மகாத்மா காந்தி போனார். இந்துக்களுடைய தலைவன் சொல்லிக்கிறவன் அங்க போகல, இவன் எங்க போனா? முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக இருக்கிற இடத்துல போய் முஸ்லிமை வெட்டுறான். முஸ்லிம் அவன் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல இந்துக்களை வெட்டினான், காப்பாத்த அங்கல்ல போகணும். ஏன் இருக்கிற நீங்கள் இந்துவை பற்றி பேசுகிற எல்கே அத்வானிலேருந்து இருக்கிற இந்த பஜ்ரங்கல் வெங்காயத்தில் எவனாக இருந்தாலும் சரி, நான் காஷ்மீருக்கு போய் சாவேன். அங்கே இருக்கிற பயங்கரவாதத்தை நீங்கள் போராடி நிறுத்துங்களே. நிறுத்த முடியாதா? ஏன் போகவில்லை? இவன் எல்லாரையும் அடையாளம் காமிச்சுக்கிட்டு அவன் ஊர் பூரா குண்டு வச்சு விட்டுறான், எங்கே பார்த்தாலும் குண்டு வைக்கிறான். ஏன்? உலகத்தையே நான் இஸ்லாமாக்கப் போகிறேன் என்று உலகத்தில் பட்டவர்த்தனமாக அறிவிக்கிறான். காரணம் என்ன? எல்லா மதங்களும் இறைவனைத்தான் நாடுகின்றன என்று ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் காந்தியும் எடுத்துக்காட்டிய அந்த கொள்கையை நீங்கள் உணர்ந்திருந்தால் இந்த போர் வருமா? இந்த குழப்பம் வருமா? இந்தியா அமைதியாக இருக்குமே? இன்றைக்கு இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் நீங்கள் மகாத்மா காந்தியை விட்டு விலகி வெகு தூரம் போய்விட்டீர்கள். கேட்டால் காந்தி பிற்போக்குவாதி. உங்களுக்கு நான் சொல்கிறேன், மகாத்மா காந்தியை போல ஒரு ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதியை நீங்கள் பார்க்க முடியாது. அன்னாரோடிக்கு வந்தார் மகாத்மா, தீண்டாமை ஒழிப்பை சொன்னார், அங்கே ஒரு சாஸ்திரி வந்தார். மகாத்மா காந்தி சொன்னது இந்து மதத்தில் தீண்டாமைங்கிறது இந்து மதத்துக்கு தேவையில்லை, பொய்யா பின்னாடி சேர்த்து விட்டான் காந்தி சொன்னது. அப்படி தீண்டாமை இருந்தால்தான் இந்து மதம் வாழும் என்று சொன்னால் அந்த இந்து மதம் அழியட்டும் என்று சொன்னார். ஹரிஜன மக்கள் கோயிலுக்குள்ளே போக முடியவில்லை என்பதற்காக ஒரு உன்னதமான கடவுள் பக்தர் கோயிலுக்கு போவதே நிறுத்திவிட்டார். செய்வீங்களா நீங்கள்? அவரோட பகுத்தறிவாதி வேணுமா? மன்னாருடைய சாஸ்திரி கேட்டான், நீ வந்து தீண்டாமை வந்து இந்து மதத்துக்கு தொடர்பு இல்லைங்கிறிய சாஸ்திரம் காட்ட முடியுமான்னு கேட்டான். மகாத்மா காந்தி சொன்னார், பெயர் தெரியாத எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்குது, எந்த சாஸ்திரம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னார் காந்தி. அப்போ அவர் வந்து நிறையா சாஸ்திரம்லாம் சொன்னார். யார் இவர் ஏன் படித்ததெல்லாம் ஒப்பிக்கிறாருனார் மகாத்மா காந்தி. புருஷ சுத்தமாக அந்த நூலை மறந்துட்டேன். அந்த சாஸ்திரத்தை ஆதாரமாக வச்சு பேசலாமா என்று கேட்டார் அந்த சாஸ்திரி. அப்போ தான் காந்தி சொன்னார், எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்குது, பேர் தெரியாத சாஸ்திரங்கள், அதனால் ஒரு சாஸ்திரத்தை வச்சு பேச முடியாது அப்படின்னு சொன்னார். ஓஹோ, உங்களுக்கு வசதியானதை நீங்கள் வச்சுக்கிங்களோ அப்படின்னாரு சாஸ்திரி. அப்போ காந்தி சொன்னார், ஒன்று சொல்லுவேன், எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கின்றன, எது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஒத்து வருகிறதோ அதை ஒத்துக்கொள்ளுங்கள், மற்றவற்றை தள்ளிவிடுங்கள் என்று சொன்னார். வேற என்ன ரேஷனாலிட்டி வேணும்? பாரதியார் சொன்னார், உண்மையின் பேர் வேதம் என்போம், மற்றும் ஓதிடும் வேதங்கள் பொய்யன கண்டோம். பாரதியோட வேதம் படித்தோம் உண்டா? காந்தி சொன்னதுக்கு கவிதை அது, அவ்வளோ பெரிய ரேஷனலிஸ்ட். எனவே சமயம் என்றால் அது மனித ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள விஷயம். இப்போ பண்ணுறான் பாருங்க, 1000 பேர் கிறிஸ்தவனாக போகிறானா, அவனை ஆட்டு மந்தையா? மதம் என்பது மனிதனுடைய அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தப்பட்டது அல்லவா? அவன் பார்த்துல முடிவு பண்ணான், நான் இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதான்னு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் 1000 பேரை மந்தையை நிறுத்தி, இவர்களெல்லாம் இன்று முதல் பௌத்தர்கள், இன்று முதல் இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள், அவனை ஆட்டு மந்தையா? தண்ணி தெளித்து மாத்திரான மாத்திர தலைமை மாறல. நீங்கள் பாருங்க, இது என்ன ஃப்ராடு? இவன் மாறல, 1000 பேரை இவன் மாற்றி விடுறான். நான் கங்காணி ஆள் ஏற்றி விடுறானா? இப்போ மதத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இப்படி நீங்கள் மதத்தை கொச்சைப்படுத்தித்தான் மதக்கலவரத்தை உண்டாக்கினீர்கள். செக்குலரிசம்னா என்ன? காந்தி செக்குலர், அழுத்தமான கடவுள் நம்பிக்கையுடைய மகாத்மா காந்தி, காந்தி தான் செக்குலர். நான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் செக்குலரிசம்னு ஒரு கருத்தரங்க நடந்தது, அதெல்லாம் பேசுகிறேன். செக்குலரிசம் என்கிற பெயரால் நீங்கள் நாத்திகத்தை சொன்னீர்கள், அதற்கும் அடுத்தபடியாக செக்குலரிசம் என்றால் இந்து மத விரோதம்னு ஆக்குனீங்க, அதனால் ரியாக்ஷன் வந்தது. இந்து மதம் அழிக்குதுன்னு அவன் சத்தம் போட ஆரம்பித்தான். செக்குலரிசம்னா என்ன? அரசில் மதச்சார்பின்மை இருக்கணும், மதம் இருக்கக்கூடாதுன்னா இருக்கு, மதம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுல செக்குலரிசம். மத உணர்வு அரசாங்கத்தில் தலையிடக்கூடாது. இந்த செக்குலரிசத்தை கொடுத்தவர் மகாத்மா காந்தி, வேற யாரும் இல்லை. ஏனென்றால் இந்தியாவை இந்து நாடு என்று சொன்னவர் ஜின்னா, காங்கிரஸ் இல்லை. எப்படி சண்டை வந்தது தெரியுமா உங்களுக்கு? 46ல் மந்திரி சபை வைக்கணும்னா முஸ்லீம்களை நான் தான் நாமினேட் பண்ணுவேங்கிறான் முஸ்லீம் லீக்காரன். காங்கிரஸ் நாமினேஷனில் முஸ்லீம் வரக்கூடாதுங்கிறான், இதில் எவன் மதவெறியா? ஆனால் காங்கிரஸ் சொன்னது, நாங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பிரதிநிதி, நான் ஒன்றும் இந்துக்கு பிரதிநிதி இல்லை. என்னுடைய பிரதிநிதியாக எந்த மதத்துக்காரனாலும் வைப்பேன், அதை நீ கேட்கக்கூடாதுன்னு யார் சொன்ன? சரி, இதில் சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டார் சார் ஜின்னா. சொன்னார், முஸ்லிம்ஸ் ஆர் ஏ நேஷன், தே கேனாட் லிவ் இன் இந்தியா, திஸ் இஸ் இந்து இந்தியா. பாகிஸ்தான் பிரிகிறது என்று சொன்ன உடனேயே காங்கிரஸ் முடிவு செய்து இந்தியா இந்து இந்தியா தான் என்று சொல்லி இருந்தால் எவனும் கிழிச்சிருக்க முடியாது, எவனும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் காங்கிரஸ்காரன், எந்த கட்சிக்காரனும் கேள்வி கேட்க முடியாது. முடியுமா? இது இந்து இந்தியா என்று காங்கிரஸ் சொல்லியிருக்குமானால் தடுக்கப் போவது யார்? பக்கத்தில் முஸ்லீம் வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் ஸ்டேட் என்று ஜின்னா சொல்கிறாரு. இந்தியாவை ஹிந்து இந்தியா என்று சொன்னவர் ஜின்னாவே தவிர காங்கிரஸ் அல்ல. அப்படி சொன்ன பொழுதும் இந்திய அரசியல் சட்டம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று ஆரம்பித்து இட் வில் பி செக்யூலர் என்று எழுதினார்களே, யார் காரணம்? காங்கிரஸ் என்பது செக்குலர் பார்ட்டி என்று உருவாக்கிய ஒரு மகாத்மா, அவர் தான் செக்குலரிஸ்ட். செக்குலரிசம் தான் இந்தியாவில் இருக்கணும், காங்கிரஸில் இருக்கும் என்று சொன்னார். அவர் அவர் ஹிந்து, ஆனால் அவர் பக்கத்தில் ஜே சி குமரப்பா என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஜார்ஜ் ஜோசப் என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர், அவருக்கு நண்பராக பாதிரியாராக இருந்த சி எஃப் ஆண்ட்ரூஸ், கான் அப்துல் கஃபர் கான் என்கிற மகமதியர், முகமது அலி அப்துல் கலாம் ஆசாத் என்கிற அரேபியாவில் பிறந்தவன், அந்த ஆள் அந்த ஆள் வந்து மௌலியாபுரத்துக்கு படித்தவன், மகமதிய சட்டங்களையும் மகமதிய தத்துவத்தையும் கரைச்சி குடித்த ஒரு ஆசாத், ஒரு ரெகுலர் முஸ்லீம் அவர் இருந்தார். ஏன்? காங்கிரஸ் வாஸ் செக்யூலர், அதுதான் செக்யூலரிசம். இவன் என்ன பண்ணுறான், கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போகலாம், முஸ்லீம் மசூதிக்கு போகலாம், ஆனால் இந்து கோயிலுக்கு போகக்கூடாது. இது என்ன செக்குலரிசம்? அதனுடைய விளைவு தான் இந்து மதத்தை அழிக்கப் போகிறார்கள் என்று பொய்க்கதை சொல்லி அவன் வளர்றான். இந்து மதம் ஒன்றும் இந்து மத தலைவர்களால் வளரல. நானே கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இந்து மதத்தை காளி கோயிலுக்கும் போ இருளம் கோயில் காட்டாரி காட்டாரிலாம் போய் பூசை போட்டுட்டு இருக்கான் பாருங்கள், அவன் காப்பாற்றுறான். ஹரிஜன மக்களுக்கு மதம் வேண்டாம் என்று இந்த தலித் தலைவர்கள் சொல்லலாம், ஆனால் அவர்கள் மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு போடுறத ஒன்றால் நிறுத்த முடியாது. அவங்களுக்கு மதம் இருக்கு. ஆனால் காந்தி என்ன சொன்னார், அவர்களே கோயிலுக்குள்ளே போக சொல்லுங்கள். எது வளர்க்கம், எது ஆக்கசக்தி? இந்த மத மாச்சரியங்கள், இந்த வன்முறைகள், இப்படிப்பட்ட போர்கள் வந்ததற்கு காரணம் அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்குவதற்காக இந்திய மக்களுக்கு செய்த சதி. இன்னே வரைக்கும் மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி மானங்கட்டத்தனமா தமிழ்நாட்டில் பெரியார் இருந்தார் அண்ணா இருந்தார் எல்லாம் சொல்லிட்டே இருக்கான், ஏன் இவ்வளவு ஜாதி சங்கம், மானம் வெக்கம் இருந்தா இதை சொல்லுவானா? என்னது வெக்கம் இல்லாம என் ஜாதிங்கிறான் அவன் அரசியல் தலைவன். ஆனால் காந்தி சொன்னார், ஜாதி என்பது இருக்கக்கூடாது என்பது காந்தி கொள்கை. பல பேர் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன வர்ணாசிரம தர்மம் வேறு. வர்ணாசிரமம் என்றால் நாலு வகைன்னு ஒரு பிரிவு எந்த காலத்தில் இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. பாரதியும் சொல்லியிருக்கார் நாலு வர்ணங்கள் எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. கிரைம் ஆஃப் காஸ்ட் என்று 1916 பாரதியார் காமன்வெல்த் என்ற பத்திரிகையில் ஒரு ஆங்கில கட்டுரை எழுதியிருக்கிறார். 1916 பெரியார் பேசுறதுக்கு முன்னால் தலைப்பு கிரைம் ஆஃப் காஸ்ட், ஜாதி ஒழிய வேண்டும், அதுக்கு கலப்பு திருமணமும் சமபந்தி போஜனம் தான் வழி, பாரதி சொன்னது. அந்த கட்டுரையை ஆதரித்து ரஜகோடாச்சாரி எழுதியிருக்கார். இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. இந்த நால்வர்ணம் என்று காந்தி சொன்னது பிராமண சத்திரிய வைசிய சூத்ர, இப்படி மேலே வச்சுட்டோம் ஹைரார்க்கிக்கலாம். பிராமண சத்திரிய வைசிய சூத்ர, காந்தி சொன்னார், நீ ஏண்டா மேலேருந்து கீழே சொல்கிற, எல்லாம் சமம். இன்னும் சொல்ல போனால் ரவுண்டு, பிராமண சத்திரிய வைசிய சூத்ர, இந்த நாலு வர்ணங்களும் ஒன்றுக்கொன்று உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. அவர் என்ன சொன்னார், வாழ்க்கையின் நோக்கம் முக்தி அடைதல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் பிள்ளை டாக்டராக போகணுமா இன்ஜினியராக போகணுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல. காந்தி சொன்னார், பிறப்பிலையே நிர்ணயிச்சுட்டான், இதான் தொழில்னு. நீங்கள் எப்போ அந்த கஷ்டம் வருது, கக்கு சொல்கிறது மட்டமான தொழில், வேதம் சொல்கிறது ஒசின்னு நினச்சிட்ருக்கீங்க. காந்தி சொன்னார், வக்கீலுக்கும் சரைக்கிறவனுக்கும் ஒரே சம்பளம் வை, ஏன் அவனு கூட இவனுக்கு குறைச்சான்னு கேட்டார். நமக்கு புரியாது அது. ஏற்றத்தாழ்வு தொழிலே நீங்கள் கற்பித்து பிராமணன் உயர்வானவன் என்றும் தோட்டி கீழ்நிலையானவன் என்றும் நீங்கள் பிரித்து விட்டீர்கள். அது வல்ல வர்ணாசிரம தர்மம், எல்லோரும் சமம். இதைத்தான் இதைத்தான் பாரதியார் செஞ்சு காமிச்சார். கனகலிங்கத்துக்கு பூணூல் போட்டு இன்னிலேருந்து பிராமணர். இது எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை போக்கு. இதை சொன்ன மகாத்மா அந்த வர்ணாசிரமத்துக்கும் நீங்கள் வச்சிருக்கிற 1008 ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லை, சம்மந்தமே இல்லை. இப்போ இருக்கிற கள்ளர், படையாச்சி, உடையார் இவெல்லாம் என்ன வரணும்? மொத்தமாக நீங்கள் சூத்திரன்ட்டீங்க. சூத்திரனாம வைசியங்கிறவன், செட்டியார் வைசியர், போருக்கு போகிறவன் சத்திரியன், உடல் உழைக்கிறவன் சூத்திரன், விவசாயம் செய்கிறவன் வைசிய, மக்களுக்கு உணவு கொடுக்குறவன், அப்படி பிரிக்கணும். ஆனால் நம்ம அப்படி சொல்ல, ஏன்னா பிராமணன் சூத்திரன் ரெண்டே பிரிவு வச்சுட்டோம். அதுவா வர்ணாசிரமம் நாம் உண்டாக்கிக்கிட்டது? சில பிராமணர்கள் அப்படி நடத்திட்டான். ஆனால் அதை சொன்ன காந்தி கூட இறுதி காலத்தில் சொன்னார், இனி இந்த ஆசிரமத்தில் ஒரு ஹரிஜனும் மேல்ஜாதிக்காரனும் செய்து உள்ள திருமணத்தை தான் நான் நடத்தி வைப்பேன். காந்தி சொன்னது வேறு திருமணத்தை நான் நடத்த மாட்டேன். இதையெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. காந்தி ஏதோ ரொம்ப பிற்போக்குவாதி. எனவே நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஒரு இந்த அகிம்சை சமூக மாற்றங்கள் இதை பற்றி மட்டும்தான் நான் ஒரு ஓரமாக உங்களிடம் சொன்னேன். மகாத்மா காந்தியை நினைப்பதும் சிந்திப்பதும் அவருக்கு புகழ் சேர்ப்பதல்ல, நம்மை வாழ வைப்பதற்கு. இதை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறதல்ல காந்தியை படிக்கிறது. இது நியாயம் என்று தெரிந்த அந்த நிமிஷமே நீங்கள் அந்த கருத்துக்கு மாற வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். காந்தியம் என்பது ஒரு அரசியல் பொருளாதாரம் தனித்தனி கிடையாது. வாழ்க்கை என்பது கூறு போடப்பட முடியாத ஒன்று. நான் தான் வக்கீல், நான் தான் தந்தை, நான் தான் கணவன், நான் தான் பேச்சாளன், நான் தான் அரசியல்வாதி. அதுக்கு ஒரு ராமலிங்கம், இதுக்கு ஒரு ராமலிங்கம் இல்லை. வாழ்க்கை என்பது முழுமையானது. தனி வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று என்றைக்கு கூறு போட்டீர்களோ அன்றைக்கு பொது வாழ்க்கை அழிந்தது. ஒவ்வொரு தனி மனிதனும் தான் சமூகத்தை உருவாக்குகிறான். தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் அந்த சமுதாயம் அழியும். அதனால் மகாத்மா காந்தி பொது வாழ்க்கைக்கு ஒன்று, தனி வாழ்க்கைக்கு ஒன்றுன்னு கம்பார்ட்மெண்ட் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. இது காந்தியோடியிலே நடப்பது என்பதற்கு தலைவர்கள் இல்லை, சிறு குழந்தையிலிருந்து சாகப்போகிறவன் வரையிலே அந்த வழியை கடைபிடிக்க வேண்டும். தனி மனிதம், பொது வாழ்க்கை எல்லாமே ஒன்றுதான். அப்படிப்பட்ட ஒரு பொது நெறியை, ஒரு வாழ்க்கை நெறியை, காந்திய நெறி என்பது கம்யூனிசம் போல், மார்க்சிசம் போல் அரசியல் கொள்கை, பொருளாதார கொள்கை என்பது அல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கைக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் சத்தியம், அகிம்சை என்கிற அடிப்படையில் நின்று நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது உண்மை என்று படுகிறதோ, உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ, அதற்காக உங்கள் உயிரை விடவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்வதற்கு முடிவெடுத்து விட்டால் எந்த வன்முறையும் இந்த சமூகத்தை அழிக்காது, எந்த அரசியல்வாதியும் இந்த சமுதாயத்தை கெடுத்துவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நன்றி, வணக்கம். சாந்தி, சாந்தி, சாந்தி.